வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, 7th chapter, text number 14, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 8th of September, 1969, in Hamburg, Germany.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் செப்டம்பர் 8 தேதி ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
வேதிக் சிவிலைசேஷன் for the solution of the problem, he is not on the human being standard.
வேத நாகரிகத்தில் ஒருத்தன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடல அப்படின்னா அவன் மனிதன்ற தளத்திலேயே இல்லை.
Because there are so many problems, the animals cannot inquire, but a man can inquire.
ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மிருகங்களால் அதை பற்றி விசாரிக்க முடியாது, மனிதர்களால் அதை பற்றி விசாரிக்க முடியும்.
So unless one comes to this point to inquire how these problems can be solved, he is not developed to human consciousness, he is still in animal consciousness.
அதனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்ற அந்த நிலைக்கு சிந்தனைக்கு ஒருத்தன் வராத வரைக்கும் மனிதன்ற அந்த உணர்வை வளர்த்து கொண்டவன் அல்ல, அவன் இன்னும் மிருக உணர்வோடு தான் இருக்கான்.
Actually, the problem is that what is this human civilization, advanced civilization? They are trying to solve problems.
இப்போ இந்த மனித நாகரிகம், முன்னேற்றமடைந்த நாகரிகம்ன்றது என்ன? அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பார்க்குறாங்க.
One problem is presented and they try to solve it, just like at the present moment they have manufactured atomic bomb and all the nations are anxious to keep peace and they have started that United Nations organization to solve the problem.
ஒரு பிரச்சனை அவங்க முன் வைக்கிறாங்க, அதை தீர்க்க முயற்சிக்கிறாங்க. இப்போ எப்படி தற்சமயத்தில் அவர்கள் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்திருக்காங்க, இப்போ அதுக்காக எல்லா நாடுகளுமே வந்து அமைதியோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இப்போது அதுக்காக ஐக்கிய நாடுகளை உருவாக்கி ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒன்று அவர்கள் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
Although they are animals, but they are trying. So, advancement of civilization means by nature some problem is offered and they are trying to solve it.
அவர்களால முடியலனாலும் அவர்கள் அதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதனால முன்னேற்றம் அடைந்த நாகரிகம் அப்படின்னாவே இயற்கையில சில பிரச்சனைகள் கொடுக்கப்படுது, அதை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறது.
Anything it is, it is an attempt for trying to solve the problem.
நீங்க எதை எடுத்துக்கொண்டாலுமே அது பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான முயற்சியா தான் இருக்கும்.
Just like in your country there is subway. What is that subway? Because on the surface there is enormous traffic, to solve this problem they want to go underground.
உதாரணத்துக்கு உங்க நாட்டில் இந்த சுரங்க பாதை இருக்கு. இந்த சுரங்க பாதைன்றது என்ன? மேல பூமியில நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதால அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க சுரங்க பாதை அமைச்சு போறீங்க.
And in this way somebody thinks, so western countries are advanced, then the eastern countries they have made some solution, but after that there is another problem. சோ ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம்.
ஓ, மேற்கத்திய நாடுகள் கிழக்கத்திய நாடுகளை காட்டிலும் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு தீர்வு காண முயற்சிக்கிறாங்க. ஆனால் வேறொரு பிரச்சனை வருது. அடுத்தது அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு.
So what is the ultimate problem? The ultimate problem is you do not want to suffer. That's all.
சரி, இப்போ இறுதியான பிரச்சனை என்ன என்ன? இறுதியான பிரச்சனை என்ன? நாம துன்பப்பட விரும்பல,
அவ்வளவுதான்.
நமக்கு சௌகரியமான அமைதியான வாழ்க்கை வேணும். அதுதான் நம்முடைய இறுதி பிரச்சனையா இருக்கு. சரியா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
Atyantik dukkha nibbitti to solve the problems of miseries.
அது சமஸ்கிருத மொழியில ஆத்யந்திக துக்க நிவர்த்தின்னு சொல்லப்படுது. அப்படின்னா துக்கங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறது.
You don't want any kind of misery. Don't want to suffer.
எந்த வகையான துன்பத்தையும் நம்ம விரும்புறதில்லை. நம்ம துன்பப்படவே விரும்புறதில்லை.
We want very peaceful and joyful life.
நம்ம மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை நம்ம விரும்புறோம்.
But that is not being possible within this material world. That is the problem.
ஆனா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள அது சாத்தியம் இல்லாதது. அதுதான் பிரச்சனையே.
A living entity is by nature. He wants joyful life. ஆனந்தமய அபியாசா.
இயற்கையாவே ஒரு உயிர்வாளி ஆனந்தமயமான வாழ்க்கை விரும்புறான். ஆனந்தமயோபியாசாத்
மீன்ஸ் பை நேச்சுரல் டெண்டன்சி ஹி வாண்ட்ஸ் ஜாய்ஃபுல் லைஃப்.
அபியாசாத் அப்படின்னா இயற்கையான சுபாவமே மகிழ்ச்சியான வாழ்க்கை அவன் விரும்புறான்.
பட் there is a song, Bengali song, a poet writes, sukhero lagiya e ghoro bandhino anole puriya gelo. I constructed my home to live very peacefully and comfortably. All of a sudden there was set fire and everything vanquished.
ஒரு வங்காள மொழி பாடல் இருக்கு. அந்த கவிஞர் எழுதுறார், சுகைரா லாகையா ஏகாரா பந்திரிலா அனலே பெயா காயிலா. அமைதியா வாழணுன்றதுக்காக நான் சௌகரியமான ஒரு வீட்டை கட்டினேன். ஆனா திடீர்னு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு.
Kennedy, he became president after long struggle.
அமெரிக்காவில் நமக்கு இருக்கிற அனுபவம் என்னன்னா, திருவாளர் கென்னடி மிக நீண்ட கால சிரமத்துக்கு பிறகு ஜனாதிபதி ஆனார்.
He had very nice wife, children, honor, prestige, everything.
அவருக்கு நல்ல மனைவி, குழந்தைகள், கௌரவம், செல்வாக்கு எல்லாமே இருந்தது.
And somebody was saying, telling me yesterday that people took him as very happy man within a second or prince. He was driving, he was in procession, people are honoring him, and within a second prince.
நேற்று யாரோ ஒருத்தர் என்னிடம் சொல்லிட்டு இருந்தார், அவர் ரொம்ப மகிழ்ச்சியான மனிதரா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு. ஆனா ஒரு வினாடியில எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவர் ஊர்வலத்தில் போயிட்டு இருந்தார், மக்கள் எல்லாரும் அவருக்கு கௌரவிச்சாங்க. ஆனால் ஒரு வினாடியில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு.
So everyone is trying to be very happy, comfortable. But it is being finished within a second. Is it not a fact? Is there any disagreement on this point? That is the problem.
அதனால் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியான சௌகரியமான வாழ்க்கை வாழ தான் விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு வினாடியில் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இது உண்மை இல்லையா? ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? அதுதான் பிரச்சனையே.
Everyone is trying to solve this problem in his own way. They are manufacturing different ways only. But the problem is not solved.
எல்லாருமே பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வெவ்வேறு வழியை தான் கையாளுறாங்களே ஒழிய பிரச்சனை தெரிந்தது கிடையாது.
The problem is there.
பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு.
Yeah, in America, whenever I meet some gentleman in the street, and he understands that I am coming from India, he says, oh, India is very poverty-stricken.
இங்க அமெரிக்காவில் எப்பெல்லாம் நான் வீதியில் போயிட்டு இருக்கும்போது யாரையாவது சந்திச்சேன் அப்படின்னா, அவங்க என்னை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் இந்தியாவில் இருந்து வரேன்னு. அவங்க உடனே என்ன நினைக்கிறாங்க, இந்தியா ரொம்ப ஒரு ஏழ்மையான நாடாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
As if there is no problem in America. There is one problem, food scarcity. I tell him,
அமெரிக்காவில் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, உணவு பற்றாக்குறை இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உங்ககிட்டயும் நிறைய பிரச்சனை இருக்கே, நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டவர்கள் இல்லையே.
So there is, suppose you have got some pain here. Sometimes we think that if pain would have been here, then it would have been nice. Hey, here it is, that pain. So pain here or there, it is pain.
உங்களுக்கு இங்கே ஒரு வழி இருக்கு அப்படின்னா, சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இந்த வழி அங்கிருந்தா பரவாயில்லையே, வழி இங்கிருந்தா என்ன அங்கிருந்தா என்ன, வழி வழி தான்.
So either you have got problem of food grains, or problem of peepees. But the problem is there.
அதனால உங்களுக்கு உணவு தானியங்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது ஹிப்பிகளோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனைன்றது இருக்கு.
A different feature only. Therefore, one should be very much careful to know how to solve the problem.
அது வெவ்வேறு தன்மைகள் இருக்கு, அவ்வளவுதான். அதனால தான் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்றதுல ஒருத்தர் ரொம்ப கவனத்தோட இருக்கணும்.
Actually we are trying. We are trying to advance in education, in scientific knowledge, and so many things. We are trying.
உண்மையிலே நம்ம அதுக்கு முயற்சிக்கிறோம். நம்ம கல்வியில் முன்னேற்றம் அடைய முயற்சிக்கிறோம், விஞ்ஞானபூர்வமான அறிவில் முயற்சிக்கிறோம். இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம முயற்சி செய்கிறோம்.
The material nature is offering problems after problems. That is the nature's business.
இந்த ஜட இயற்கையானது அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது இயற்கையோட குணம்.
You solve one problem and she will present another problem. First of all, somebody thought if there is aeroplane, then it will be very nice to travel in the space.
நீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா இயற்கை வேறொரு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ யாரோ நினைச்சாங்க ஆகாயத்தில் நம்ம விமானத்தில் பயணம் செய்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு.
But now the problem is that by aeroplane, if there is enmity, another country can finish my country without any fight.
ஆனால் இப்போ வேறொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வேறொரு நாடு நம்ம மேலே பொறாமையோடு இருக்காங்க, எதிரியாக இருக்காங்கன்னா, எந்த சண்டையுமே இல்லாமல் அந்த நாடு நம்ம நாட்டை முடிச்சிட முடியும்.
அதனால
அது வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அதனால இப்போ பூமிக்கு கீழே போக வேண்டியதா இருக்கு.
I was reading in the World Almanac that next 100 years people will live underground.
உலக பஞ்சாங்கத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த 100 வருஷத்தில் மக்கள் பூமிக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. நீங்க அதை படிச்சிருக்கீங்களா? அந்த உலக பஞ்சாங்கத்தை மாண்ட்ரியல்ல அந்த மாதிரி ஏற்கனவே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பாருங்க,
they will come on the surface just to breathe little freely, otherwise they will have to live within underground.
அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமா சுவாசிக்கிறதுக்காக தான் பூமிக்கு மேலே வருவாங்க. அப்படி இல்லனா அவங்க வந்து கீழே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
So another problem is coming. Intelligent persons who think of how this ultimate problem can be solved.
அதனால வேற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால புத்திசாலி மனுஷன்னா இறுதியான நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்றத சிந்திக்கணும்.
So, what will be the answer? How ultimate problem can be solved?
எப்படி இறுதி பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்றதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்?
The problem is there. You agree, everyone?
பிரச்சனை இருக்கு, அதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா?
Disagreement. There is no problem.
அல்லது பிரச்சனையே எதுவும் இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்களா?
You think there is no problem? Problem there is. You think you have to solve it.
பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அதை எப்படி தீர்க்கிறது?
They are trapped. Their atmos. It is not solved.
அவர்களுடைய அதிகபட்ச முயற்சியை எடுத்துட்டாங்க, ஆனா அவர்கள் அதை தீர்வு காணல.
Then what is the solution? That solution is there in the Bhagavad Gita. And the 7th chapter.
சரி, அப்ப என்னதான் தீர்வு? பகவத் கீதையில அதுக்கான தீர்வு இருக்கு, 7th அத்தியாயத்துல.
Why Bhagavad Gita is there? No Bhagavad Gita here.
பகவத் கீதை எங்க? இங்க பகவத் கீதை இல்லையா? என்னோட பெட்டியில ஒன்னு இருக்கு.
ஹரே கிருஷ்ணா. Give me my spectacle. And behind that, there is small book. Just stop. Yes. Give me that. Just open. I agree with you. 7th chapter, 14th verse.
என்னுடைய கண்ணாடியை கொடுங்க. அது பின்னாடி இருக்கு. அங்க ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. அதை கொடுங்க. நீங்க இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. 7th அத்தியாயம் 14th ஸ்லோகம். 7th அத்தியாயம் 14th ஸ்லோகம்.
This divine energy of mine, consisting of the three modes of material nature, is difficult to overcome. But those who have surrendered unto me can easily cross beyond it.
ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம்.
This is the solution. This material nature, what is that? Read it again.
இதுதான் தீர்வு. ஜட இயற்கை, அது என்ன? மறுபடியும் படிங்க.
Well, this divine energy of mine.
Yeah.
எனது தெய்வீக சக்தி.
This material nature is another energy of Krishna or God. So, the energy is very strong.
ஆமா, இந்த ஜட இயற்கையானது கிருஷ்ணருடைய வேறொரு சக்தி அல்லது கடவுளுடைய சக்தி. இப்ப இந்த சக்தியானது மிகவும் பலமானது.
It is very difficult to surpass the problems put forward by the material energy.
ஜட இயற்கையால வைக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து வரதுன்றது மிக சிரமமானது.
What is the exact language?
சரியா, அது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு?
This divine energy of mine, consisting of the three modes of material nature, is difficult to overcome.
ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்கரியது.
It is difficult to overcome.
வெல்லுவதற்கரியது.
there are three modes of material nature, goodness, passion and ignorance, but they are very difficult to overcome.
ஜட இயற்கையினுடைய மூன்று குணங்களான சத்வகுணம், ரஜகுணம், தமோகுணம்ன்றது இருக்கு. அதை வென்று வெளிவரதுன்றது மிக கடினமானது. சரி, அதற்கான தீர்வு
என்ன?
ஆனால் என்னிடத்தில் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம்.
We have to surrender unto the Supreme.
தீர்வு என்னன்னா, அந்த உச்சமானவர்கிட்ட நம்ம சரணடையணும்.
Just like if you are arrested by the police, then it is very difficult to get out of their clutches.
காவல்துறையினரால் நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னா அவர்களுடைய பிடியிலிருந்து விடுபட்டு வர்றது மிக கஷ்டமானது.
But if you are a good citizen, surrender soul to the state, there is no problem.
ஆனால் நீங்க நாட்டோட ஒரு நல்ல பிரஜையா இருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ பிரச்சனை எதுவும் கிடையாது.
The police has nothing to do with it. Is it very difficult to understand?
காவல்துறையினர் உங்களோட ஒன்னும் செய்ய மாட்டாங்க. இது புரிந்து கொள்றது கஷ்டமானதா?
The problems are there. And the problems are under the management of this material nature. So, it is not possible to overcome the stringent laws of material nature. Exactly like if you are once arrested by the police department, it is not very easy to come out.
பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருக்கு. பிரச்சனைகள் என்றது ஜட இயற்கையினுடைய நிர்வாகத்தினால வரக்கூடியது. இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுன்றது, அதாவது இந்த ஜட இயற்கையினுடைய கடுமையான சட்டத்தை கடந்து வர்றதுன்றது சாத்தியம் இல்லாதது. எப்படி நீங்க ஒரு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தா அதுல இருந்து கடந்து வர்றது ரொம்ப சிரமமானது. அது போல
which is putting forward problems after problem, then you have to become a surrendered soul or Krishna conscious.
பிரச்சனைகளுக்கு அடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஜட இயற்கையினுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபட்டு வரணும்னா அப்ப நீங்க சரணடைந்த ஆத்மாவா இருக்கணும் அல்லது கிருஷ்ண உணர்வு உள்ளவரா ஆகணும்.
Otherwise, material nature is so strong, you think now this problem is solved, but actually that is not solved. You create another problem.
அப்படி இல்லனா இந்த ஜட இயற்கை மிக பலம் வாய்ந்ததா இருக்கிறதால இந்த பிரச்சனை இப்ப தீர்ந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலே ஆனா அது தீர்க்கப்படல, வேறொரு பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கு.
So is there any other method for solving the problems? Anyone can suggest?
அதனால பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? நீங்க ஏதாவது ஆலோசனை கொடுக்க முடியுமா?
The ultimate problem is of course death. Nobody wants to die. Even one is very old man, older than me, and his body is not working. He is invalid, he cannot walk, he is lying on the bed, still he wants to live.
இறுதி பிரச்சனை அப்படின்னா உறுதியா மரணம் தான். யாருமே மரணம் அடைய விரும்புறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப வயசானவரா இருந்தாலும், என்னை விட வயசானவரா இருக்கலாம், அவருடைய உடல் செயல்படாம இருக்கும், அவர் செயலற்றவராக இருப்பார், அவரால் நடக்கக்கூட முடியாது, வெறுமனே படுக்கையில படுத்திருப்பார், ஆனாலும் அவர் வாழணும்னு தான் விரும்புவார்.
If some suffering old man from so many diseases, invalid person, if you say, my dear father, grandfather, you are so much suffering, let me shoot you. No, don't shoot. He doesn't want to die. So death is a problem.
துன்பப்பட்டுக்கூடிய ரொம்ப வயசானவர் ஒருத்தர் இருக்கார், பல வியாதிகள் இருக்கு, செயலற்றவராக இருக்கிறார், எனது அருமை தந்தையே அல்லது தாத்தாவே, நீங்கள் ரொம்பவும் துன்பப்பட்டு இருக்கீங்க, அதனால் நான் உங்களை சுற்றுறேன்னு சொன்னீங்கன்னா, இல்லை சுற்றாத சுற்றாத, அவர் மரணமடைய விரும்பலை, அதனால் மரணம்ன்றதே ஒரு பிரச்சனை.
Nobody wants to die. But death comes and captures him, just like President Kennedy. Within a second, leave this position. Forced.
யாருமே மரணம் அடைய விரும்புறதில்லை, ஆனால் மரணம் எல்லாரையுமே வந்து பிடித்துக்கொள்ளுது. இப்போது ஜனாதிபதி கென்னடி மாதிரி ஒரு வினாடியில் அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு நிர்பந்திக்கப்படுறோம். ஆமானு நம்மளை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. என்னால் என்ன பண்ண முடியும்?
நோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ்,
விஞ்ஞானபூர்வமான அறிவு வளர்ச்சி எல்லாம் கிடையாது.
This is also another science, Krishna science. But we understand scientific knowledge is material science, material science.
உறுதியா இதுவும் கூட வேறொரு விஞ்ஞானம் தான், கிருஷ்ணருடைய விஞ்ஞானம் இது. ஆனால் பொதுவாக விஞ்ஞானபூர்வமான அறிவுன்னும் போது இது பௌதிகமான விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
They are also trying, the Russians sometimes say, that time will come when science will solve the problem of death, nobody will die.
அவர்களும் கூட அதுக்கு முயற்சி செய்ய தான் செய்கிறாங்க. ரஷ்யர்கள் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த சமயத்தில் மரணம்ன்றது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, யாருமே மரணம் அடைய மாட்டாங்கன்றாங்க.
Let them think like that. But it is not possible.
அவர்கள் வேணா அப்படி நினைச்சிட்டு இருக்கட்டும், ஆனால் அது சாத்தியம் இல்லாதது.
That is stated in the Bhagavad Gita. ஜன்மமித்து ஜராபியாதி துக்க தூஷான தர்சனம். One who is actually learned, advanced in knowledge, he should know that these four things, the miseries.
அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம். உண்மையிலேயே அறிஞனாக இருக்கக்கூடியவன், அறிவில் முன்னேற்றம் அடைந்தவன், அவன் எப்படி சிந்திக்கிறான்னா, இந்த நான்கு விஷயங்களும் துக்ககரமானது.
The miseries of taking birth means we have to appear after this body is finished. We have to take another body. How this body is constructed, developed in the womb of the mother. The father gives the seminar with the living entity within, and mother receives it and develops it, body.
பிறப்பினால வரக்கூடிய துன்பம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேறொரு உடல்ல பிறக்கணும். இப்போ அந்த உடல் எப்படி தாயோட வயிற்றுக்குள்ளே வளர்ச்சி அடையுது அப்படின்னா, தந்தையானவர் அந்த உயிர்வாளியோட விந்த தாய்க்குள்ளே கொடுக்க, தாய் அதை பெற்றுக்கொண்டு தனக்குள்ளே அந்த உடலை வந்து வளர்க்குறாங்க.
This is nature's law. So you have to live within the mother, compact, airtight packed, for 10 months at least.
அதுதான் இயற்கையோட சட்டம். அதனால் நீங்கள் தாய்க்குள்ளாரியை காற்று புகாத இடத்துல 10 மாதம் குறைஞ்சபட்சம் அப்படியே இறுக்கமான அந்த இடத்துல வாழணும்.
Just imagine if you are packed in a bag and put in a tight compartment, locked up. Would you like?
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்களை ஒரு பையில போட்டு அடைச்சி ஒரு காற்று புகாத ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டா, நீங்கள் அதை விரும்புவீங்களா?
You'll die within 3 seconds.
3 வினாடியில் நீங்க இறந்து போயிடுவீங்க.
But the arrangement is so nice by nature's law, the intestine, that the child lives with the mother's breathing, mother's fooding.
ஆனா இயற்கையினுடைய சட்டத்தின்படி அதனுடைய ஏற்பாடுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த குடல் மூலமா தாயோட உணவு, தாயோட சுவாசத்திலேயே அந்த குழந்தையும் வாழுது.
Unconscious, his development of the body goes on.
உணர்வற்ற நிலையில் இருந்தாலும் கூட அந்த உடல் வளர்ச்சியானது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது இயற்கையோட ஏற்பாடு, ஆனா உங்களால் அதை செய்ய முடியாது.
It is by God's grace the child leaves. Otherwise, by your so-called scientific calculation, nobody can live in that condition.
கடவுளோட கருணையால தான் அந்த குழந்தை வாழ முடியுது. அப்படி இல்லனா உங்களுடைய விஞ்ஞானபூர்வமான இந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில யாருமே வாழ முடியாது.
Just try, take any man, pack him and put it in the airtight condition. He'll die within 3 seconds.
நீங்க அதை முயற்சி செய்து பாருங்க. ஒரு ஆளை எடுத்து அவன் வந்து காற்று புகாத ஒரு சூழ்நிலையில வச்சு அவனை அடைச்சு வச்சு பாருங்க, அவன் 3 வினாடியில் இறந்து போயிடுவான்.
So there is suffering during birth. Similarly, there is suffering during death.
அதனால பிறப்பின் போது துன்பம் இருக்கு, அதே மாதிரி இறப்பின் போதும் துன்பம் இருக்கு.
And concomitant sufferings always with this body. Similarly, there is suffering if you are diseased. And similarly, there is suffering when you are old.
எப்பவுமே இந்த உடல்ல தொடர்ந்து துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்க வியாதி அடையும் போதும் துன்பம் இருக்கு. அதே மாதிரி நீங்க வயோதிகத்தை அடையும் போதும் துன்பம் இருக்கு.
Just as we are old, some are other keeping this body by massaging, by taking some medicine, this way, that way. This body is no longer just like a young man's body. It is suffering body.
உதாரணத்துக்கு எங்களை மாதிரி இந்த வயதான உடல் இருக்கு. எப்படியாவது இந்த உடலை மசாஜ் செய்யறதுனாலயோ அல்லது மருந்து சாப்பிட்றதுனாலயோ தான் அதை நம்ம வச்சுட்டு இருக்கோம், இந்த விதத்தில் அந்த விதத்தில். ஆனால் இந்த உடல் வந்து ஒரு இளைஞனுடைய உடல் மாதிரி இல்லை. இந்த உடல் துன்பகரமானதாக தான் இருக்கு.
As soon as you are over 50 years by nature, so the old age begins.
நீங்க 50 வருஷத்தை கடந்துட்டீங்க அப்படின்னாவே இயற்கையாகவே வயோதிகம் தொடங்கிறது.
And when you are over 70 years, you are completely old and you have to suffer the consequences of old age.
எப்போ நீங்க 70 வயதை கடந்துடுறீங்களோ அப்போ நீங்க முழுமையா வயதானவராயிடுறீங்க. அப்போ அந்த வயோதிகத்தினுடைய விளைவுகள் எல்லாம் துன்பப்பட வேண்டியதா இருக்கு.
You may try to keep that old body, but there is suffering. A young man cannot understand, but one who is old, he can understand. There is suffering.
அந்த வயதான உடலை பராமரிக்கிறதுக்கு வேணா நீங்க முயற்சிக்கலாமே ஒழிய, ஆனா துன்பம் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு இளைஞனால வயோதிகத்தினால வரக்கூடிய துன்பத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனா வயோதிகனால அந்த துன்பம் என்னன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும்.
Suffering of old age, suffering of birth, suffering of death and suffering of disease.
வயோதிகத்தினுடைய துன்பம், பிறப்பினால துன்பம், இறப்பினால துன்பம், வியாதியினால துன்பம்.
ஜன்மத்து ஜலபியாதி துக்க தூஷான தர்சனம். If you are proud of your advancement of knowledge, that we have solved all the questions, all the problems, in the Bhagavad Gita, Krishna says, don't think like that, that is your foolishness.
உங்களுடைய அறிவு முன்னேற்றத்தினால நீங்க எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுட்டேன்னு நீங்க கர்வப்பட்டீங்கன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அப்படி நீங்க நினைக்காதீங்க, அது முட்டாள்தனம்.
These problems are there. What you can do?
இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும்?
That is learning. Yes, problems are not solved. The problems are there. That is knowledge.
அதுதான் கற்றுக்கொள்றது. ஆமா, பிரச்சனை தீர்க்கப்படல, பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றதுதான் கற்றுக்கொள்வது.
If you have got some problem and just like the rabbits when they face one hunter and he understands that now my life is in danger, he closes his eyes, he thinks that the problem is solved and peacefully he's killed. You see, similarly, their problems are there, But we are closing our eyes, there is no problem. We are very happy. This is called Maya.
முயல் மாதிரி. முயலானது ஒரு வேடனை எதிர்கொள்ளும் போது இப்போ என்னுடைய உயிர் வந்து அபாயத்தில் இருக்குன்றத அதை புரிஞ்சிட்டு அதை என்ன பண்ணுது, கண்களை மூடிக்கொள்ளுது. அது நினைக்கிது இப்போ பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சுன்னு. ஆனால் அது வந்து அமைதியாக கொல்லப்பட்டுடுது. அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம கண்களை மூடிக்கிறோம். ஓ, நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்படுறோம். இதுக்கு பேர் தான் மாயை.
The problem is not solved, but they are thinking that problem is solved by closing the eye. That's all.
ஆனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லை. ஆனால் கண்களை மூடிக்கொள்றதால பிரச்சனைகள் தீர்ந்து போயிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளவுதான்.
Now here is the solution of problem. As Krishna says in the 14th verse, 7th chapter of Bhagavad Gita.
இப்போ இங்க பிரச்சனைகளுக்கான தீர்வா பகவத்கீதை 7th அத்தியாயம் 14th ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார்,
there is very difficult to surmount the problems offered by the laws of material nature, but one who surrenders unto me, he overcomes.
ஜட இயற்கையால கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர்றதுன்றது மிக கஷ்டமானது. ஆனால் என்னிடத்துல சரணடைஞ்ச ஒருத்தனால அதை மீண்டு வர முடியும்.
Therefore we are teaching this Krishna consciousness to solve the problems of life. It is not sentiment or fanaticism or any sectarian religion. It is a fact that if you want to solve the problems of life, you have to become Krishna conscious.
அதனால தான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இந்த கிருஷ்ண உணர்வை நாங்கள் போதித்து கொண்டிருக்கோம். இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வெறித்தனமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்த ஒரு மதமோ அல்ல. இது உண்மை. உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா நீங்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாகணும்.
There is no other alternative.
வேறு வழி இல்லை.
Krishna naam karo bhai aur sham niche. You understand Bengali? It says that just chant Hare Krishna and everything is false. All other means of making some false.
Krishna naam karo bhai aur sab mithya. உங்களுக்கு வங்காளம் புரியுதா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லலை அப்படின்னா மற்றது எல்லாமே பொய்யானது. மற்ற எல்லா வழிமுறையும் பொய்யானது
தான். ஏன்
பலாய்ப்பா பார்த்தனா ஏ மச்சே கிச்சு, உங்களால தப்பிக்க முடியாது. மரணம்ன்றது உங்களுக்கு பின்னாடி காத்துட்டு இருக்கு.
So before death overcomes you, you make a solution of the problem. That is intelligence. That the greatest danger is awaiting me. Death, that is sure as death, everyone knows.
அதனால மரணம் வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தீர்வு கண்டுடு. அதுதான் புத்திசாலித்தனம். உனக்கு மரணம்ன்ற மிகப்பெரிய அபாயம் காத்துட்ருக்கு. அது உறுதியானது. மரணத்தைப் போல உறுதியானதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.
Now, how we shall meet death? Like cats and dogs? Then what is the use of this human form of life?
இப்போ எப்படி நாம் இந்த மரணத்தை எதிர்கொள்ள போகிறோம்? நாய்களையும் பூனைகளையும் போலவா? அப்ப இந்த மனித வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு?
The cats and dogs, they have got body. They are also will meet death. And I have got body, I will also meet death. So, am I meant for meeting death like cats and dogs?
நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உடல் இருக்கு. அவைகளும் மரணத்தை சந்திக்க போகுது. எனக்கும் உடல் இருக்கு, நானும் மரணத்தை சந்திக்க போகிறேன். இப்போது நாய்களையும் பூனைகளையும் போல மரணத்தை சந்திக்கிறதுக்காக தான் நான்
இருக்கிறேனா?
அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஒரு மனிதன்?
That labdha sudullama vidam bhusambhavante. After many many evolution of different kinds of body.
இல்ல, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா லப்தா சுதுர்லபம் இதம் பகுசம்பவாந்தை, பல பல பிறவிகளுக்கு பிறகு இந்த உடல் பரிணாமத்தின் மூலமா.
You understand the evolutionary theory. It is not exactly like Darwin's theory. But this evolutionary process is there, that is admitted in Vedic literature.
பரிணாம கொள்கைன்றது உங்களுக்கு புரியும், ஆனா இது வந்து இந்த டார்வினோட கொள்கை மாதிரியே கிடையாது. ஆனா வேத சாஸ்திரங்கள்ல பரிணாம கொள்கைன்றது இருக்கு.
From lower grade of animal life to the higher grade of animal life. So this human form of life is to be understood, we have got this human form of life after many many lower grades of life.
தாழ்ந்த மிருக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த மிருக வாழ்க்கைக்கு வருது. இப்ப இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது என்ன புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா, நமக்கு இந்த மனித வாழ்க்கை பல பல தாழ்ந்த மிருக வாழ்க்கை கடந்து வந்த பிறகுதான் கிடைச்சிருக்கு.
And it's very rare. You count those who are biologists, you count how many kinds of living entities are there.
லப்தா சுதுர்லபம், மேலும் இது ரொம்ப அரிதானது. யாரெல்லாம் உயிரியல் படிக்கிறீங்களோ அவங்க நீங்க இதை எண்ணி பார்க்கலாம், எத்தனை வகையான உயிர்வாளிகள் இருக்கு அப்படின்னு.
There are 8 million 400,000 some species of plants. Out of that, the human being has very small quantity. Out of 8,400,000, the human species of life are 400,000.
84 லட்ச வகையான உயிரினங்கள் இருக்கு. அவைகளில் இந்த மனித இனம் அப்படின்றது ரொம்ப சிறிதளவு தான் இருக்கு. 84 லட்ச வகையில் மனித இனம்ன்றது வெறும் 4 லட்சம் தான் இருக்கு.
Compared with other animals, very small point. Out of that there are uncivilized men, many.
மற்ற மிருகங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மனித இனம்ன்றது ரொம்ப சிறிய அளவு தான். அவர்களிலுமே கூட நாகரிகம் அடையாத மனிதர்கள் நிறைய வகையினர் இருக்காங்க.
They are almost animals.
அவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்கள் தான்.
Then there is civilized form of human being, just like we are. Out of them, they do not know, many, they do not know what is spiritual life.
அடுத்து நாகரிகம் அடைந்த மனிதர்கள் நம்மளை போல, அவர்களில் பல பேருக்கு ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது.
Manusanam, that is also stated in law. Manusanam sahasri. Out of many thousands of human beings, one is interested to make a solution of the problem.
அதுவும் கூட பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷானாம் சகசிரேஷு, பல ஆயிரம் மனிதர்களில் யாரோ ஒருத்தர் தான் வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விருப்பமுடையவர்களா இருக்காங்க.
Not everyone.
எல்லாரும் அல்ல. எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னு கூட தெரியாது. அல்லது அதை பத்தி அவங்க கவலைப்படுறதும் கிடையாது. பிரச்சனையா, சரி இருந்துட்டு போகட்டும் அப்படி இருக்காங்க. நமக்கு இப்ப இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நம்ம புலன்களை அனுபவிக்கலாம். அவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்கள் மாதிரி தான்.
But those who are inquisitive, how to solve the problem, they are actually accepted as human being.
ஆனால் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றதுல விசாரணை குணம் உள்ளவர்கள் உண்மையிலேயே மனிதர்களா ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க.
others, they are not even human beings. They are almost animals.
மற்றவர்கள்லாம் மனிதர்களே கிடையாது, அவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்கள்.
So, we have got this opportunity, that this body should be utilized properly. How to solve the problem?
அதனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த உடலை முறையா நீங்க உபயோகப்படுத்தணும், எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்றதுக்காக.
If we simply give ourselves in the waves of the cycle of birth and death, of different types of body, that is not very good, not intelligence at all.
சும்மா இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த அலைகள்ல நம்ம வெவ்வேறு உடலை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது புத்திசாலித்தனமே கிடையாது.
So this human form of life should be utilized how to make solution of the problem.
அதனால இந்த மனித வாழ்க்கையை எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுன்றதுக்காக உபயோகப்படுத்தப்படணும்.
That is Vedic civilization.
அதுதான் வேத நாகரிகம்.
They stressed more on the solution of the problems, create problems.
பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் அங்க அதிகம் வலியுறுத்தப்படுது, பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கல்ல.
The materialistic way of life means to increase and create problems. So that is not perfect human civilization.
பௌதிகமான வாழ்க்கை அப்படின்னாவே பிரச்சனைகளை அதிகரிக்கிறதும் உருவாக்குறதும், அது வந்து வளர்ச்சி அடைந்த நாகரிகமான மனித வாழ்க்கை அல்ல.
The perfect human civilization is that you have to sit very calmly, quietly and philosophically think how to solve this problem.
பக்குவமான மனித நாகரிகம் அப்படின்னாவே மிக அமைதியா அடக்கமா உட்கார்ந்து தத்துவபூர்வமா சிந்திக்கணும், பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது.
Where I shall give the knowledge? This is human.
அதுக்கான அறிவை நான் எங்கிருந்து அடைறது? இதுதான் மனித வாழ்க்கை.
The whole Vedic instruction is like that.
மொத்த வேத உபதேசங்களும் இப்படிப்பட்டதுதான்.
Now you utilize this form of life to make a solution of the problem.
இந்த வாழ்க்கையை இப்ப நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு பயன்படுத்துங்க.
Don't die before death comes to make a solution. Don't die like cats and dogs.
மரணம் வர்றதுக்கு முன்னாடி தீர்வு காணுங்க, நாய்களையும் பூனைகளையும் போல இறந்து போகாதீங்க.
And one who tries, the Veda says, etat vidityaja prayati sa brahmana. One who dies after attempting to make a solution of the problem, he is brahmin.
வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி செய்ததுக்கு அப்புறம் யார் ஒருத்தர் இறந்து போறானோ அவன்
பிராமணன்.
நாய்களையும் பூனைகளையும் போல இறந்து போறவன் கிருபானா.
கிருபானா மீன்ஸ் வெரி லெஸ் இன்டெலிஜென்ட் மேன்.
கிருபானா அப்படின்னா ரொம்ப புத்தி குறைந்தவன்.
So we should not die like cats and dogs. We should die like Brahmin.
அதனால நாய்களையும் பூனைகளையும் போல இறந்து போகாம ஒரு பிராமணனை போல இறந்து போகணும் நம்ம.
Even in one life this solution is not made, then you get next life opportunity.
ஒரு வாழ்க்கையில தீர்வு நீங்க காண முடியலன்னா கூட அடுத்த வாழ்க்கையில உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது.
Just like all these boys who have come to us, it is to be understood that they tried in their last life also.
இங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்களுடைய கடந்த வாழ்க்கையில கூட இதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்கன்றது புரிந்து கொள்ளப்படுது.
For making a solution of this problem, but it was not finished. There is another opportunity. These things are stated in the Bhagavad Gita.
பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி இருக்காங்க, ஆனா அது தீர்க்கப்படாததுனால இப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இதெல்லாம் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
So now, this life, you should be determined. Those who are come into the touch of Krishna consciousness and initiated to execute, they should be very determined that in this life we shall make a solution. No more. No more coming again. That should be our determination.
இப்போ இந்த வாழ்க்கையில் மிக உறுதியோடு நம்ம இருக்கணும். அதாவது யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வோட தொடர்புக்கு வந்திருக்கோமோ அவர்கள் இதை செயல்படுத்த தொடங்கணும். அதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லா தீர்வையும் கண்டிடணும் அப்படின்றதில் உறுதியோடு இருக்கணும். மறுபடியும் நம்ம இங்கே வரக்கூடாதுன்றதில் உறுதியோடு இருக்கணும். அதுதான் உறுதி.
So this Krishna consciousness movement is for this purpose. To make a solution of all the problems of life.
அதனால் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட நோக்கமே வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்காக தான் இருக்கு.
And go back to home, back to Godhead, where we get eternal blissful life of knowledge.
மேலும் நம்ம மீண்டும் பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைந்து அங்க நிரந்தரமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான வாழ்க்கை அடையலாம்.
This is the seventh substance of Krishna consciousness.
இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட சாரமான கருத்துக்கள்.
What do you think, our Australian friend? What is your name?
எங்களுடைய ஆஸ்திரேலிய நண்பரே, என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பெயர் என்ன?
Alfred.
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 Alfred. He's from Austria.
So very good. So you try to understand this Krishna consciousness movement.
Yes.
And just start a center in your country.
ரொம்ப நல்லது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய நாட்டிலையும் ஒரு மையத்தை தொடங்குங்க.
ஏன்
கூடாது? அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்களே, ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது?
And be happy. Our proposal is sarve sukhina bhavantu. That is basic civilization.
மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அறிவு கிடைக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம என்ன ஆலோசனை சொல்றோம்னா சர்வோ சுகினோ பவந்து, அதுதான் வேத நாகரிகம்.
You all be happy. The Vedic civilization says, now, oh, here is very nice boy. Oh, he has got money. Let me exploit him and blab you and take your money. That is not Vedic civilization.
நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க, அதுதான் வேத நாகரிகம். வேத நாகரிகம்ன்றது, ஓ, இங்க இவர்கிட்ட பணம் இருக்கு, சரி எப்படியாவது அவரை ஏய்ச்சி பிழைச்சிடலாம், அவர்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி அந்த பணத்தை எடுத்துக்கலாம், அது வேத நாகரிகம் அல்ல.
Vedic civilization is to think, oh, let everyone be happy. Sarve sukhina bhavantu.
Vedanagrigam endradhu ellarume magichiya irukkanum. Sarve sukhina bhavantu. Appadi sindhikkiradhu dhaan Vedanagrigam.
Everyone be happy. So we are preaching this Krishna consciousness cult. It is not a cult. It is actual. The path for solving all problems, people should know.
ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்துட்டு இருக்கோம். இது ஏதோ ஒரு பிரிவினருக்கானது அல்ல, இது உண்மை. உண்மையிலேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியது இது. மக்களுக்கு இது தெரியணும்.
And if he is intelligent, he will accept it. If he is intelligent, because Krishna Devade Sevarachatu, without being very intelligent, nobody can become Krishna conscious. It is not possible.
அவர் புத்திசாலியா இருந்தா அவரை ஏற்றுக்கொள்வர். அவர் புத்திசாலியா இருந்தாதான். ஏன்னா கிருஷ்ணாத்துர, ரொம்ப புத்திசாலியா இல்லாம யாருமே கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாது, அது சாத்தியம் இல்லை.
Less intelligent person cannot do it. It is meant for the first class intelligent man.
புத்தி குறைந்தவர்களால் இது செய்யக்கூடியது அல்ல. இது முதல் தரமான புத்திசாலி மனிதர்களுக்கானது. இந்த வாழ்க்கையில் இதை செயல்படுத்தவும் முடியுமா? இந்த வாழ்க்கையில் ஒருத்தர் வீழ்ச்சி அடையவும் முடியுமா?
இட் இஸ் பாசிபிள் இன் ஒன் செகண்ட் ப்ரொவைடட் யூ ஆர் சீரியஸ்.
அது ஒரு வினாடியிலேயே சாத்தியமாகும். நீங்க தீவிரமா இருக்கீங்க என்ற பட்சத்தில் அது சிரமமானது அல்ல.
கிருஷ்ண பக்தி கபுநாம் ஜன்மநாமந்தி ஜானவான் பிரபத்தி அப்டர் மெனி மெனி பார்ஸ் ஒன் அண்ட் ஒன் இஸ் இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபுல்லி கிரவுண்ட் வாய்ஸ் பீல் சரண்டர் சன் டு மீ கிருஷ்ணா சேஸ்.
கிருஷ்ணர் சொல்றார், பல பல பிறவிகளுக்கு பிறகு ஒருத்தன் புத்திசாலியா இருக்கான், ரொம்ப வளர்ச்சி அடைந்த புத்தி உடையவனா இருக்கான் அப்படின்னா அவன் என்னிடத்துல சரணடைறான்றார்.
So if I am intelligent, then I will see that if that is the goal of life, that after many many births one has to surrender to Krishna, why not myself surrender immediately?
அதனால இப்ப நான் புத்திசாலியா இருக்கேன்னா இப்போ பல பல பிறவிகளுக்கு அப்புறமும் ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னா ஏன் இப்போ உடனடியாக நான் சரணடையக்கூடாது? இதுதான் புத்திசாலித்தனம்.
This is a fact that one has to come to this point after cultivating knowledge for many many births, then why not accept it immediately?
இதுதான் உண்மை அப்படின்னா பல பல பிறவிகளுக்கு அப்புறமும் அறிவை வளர்த்து கொண்டு இந்த நிலைக்கு தான் வரணும் அப்படின்னா ஏன் இப்ப அதை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இதுதான் உண்மைன்னும் போது ஏன் நான் பல பல பிறவிகள் காத்திருக்கணும்? அதுக்காக புத்தி கொஞ்சம் தேவைப்படுது.
It requires little intelligence. Take to this Krishna consciousness seriously, your problems are solved.
பல பல பிறவிகள் அதுக்கு தேவையில்லை, கொஞ்சம் புத்தி தேவை இருக்கு. இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும்.
Now, if you don't believe in it, then come to argument, come to philosophy, come to reason. Go on arguing. There are ballings of books. You can read. You can learn it. Every answer is there in the Bhagavad Gita.
இப்ப நீங்க அதை நம்பலன்னா வாதத்துக்கு வாங்க, தத்துவத்துக்கு வாங்க, நியாயமா பாருங்க, விவாதம் பண்ணுங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, நீங்க அதை படிங்க, கற்றுக்கொள்ளுங்க. பகவத்கீதையில எல்லா பதிலுமே இருக்கு.
You can try to understand it with your reason, with your argument.
உங்களுடைய நியாயப்படி, உங்களுடைய விவாதங்களின்படி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இது வெளிப்படையானது.
Just like Arjun was taught Bhagavad Gita how much time? At most within half an hour. Because he was very intelligent.
அர்ஜுனனை மாதிரி அர்ஜுனனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பகவத் கீதை போதிக்கிறதுக்கு? அதிகபட்சம் அரை மணி நேரம். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய புத்திசாலி.
This Bhagavad Gita, the people of the world are reading. Very, very learned scholar, wise men, they are reading. They are trying to understand, giving different interpretation. There are thousands of edition, commentary. But Arjuna was intelligent. He understood it within half an hour.
In the Bhagavad Gita, உலகெங்கிலும் மக்கள் படிக்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள் எல்லாம் அதை படிக்கிறாங்க, புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க, வெவ்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கறாங்க. ஆயிரம் ஆயிரம் பிரசுரங்கள் இருக்கு, இதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அர்ஜுனன் பெரிய புத்திசாலி, அரை மணி நேரத்தில் அதை புரிந்து
கொண்டான்.
அதனால இதுக்கு ஒரு சார்ந்த புத்தி தேவை இருக்கு.
everything, this world is relative, law of relativity, that is scientific.
இந்த உலகமே சார்ந்து இருக்கக்கூடிய உலகம், சார்பியல் விதின்னு ஒன்று இருக்கு, அது விஞ்ஞான பூர்வமானது.
Professor Einstein's theory, law of relativity. So it is relatively.
சார்பியல் விதின்றது பேராசிரியர் ஐன்ஸ்டீனோட கொள்கையா அது? அதனால இதெல்லாமே சார்ந்து இருக்கக்கூடியது.
One can become immediately Krishna conscious within a second. And one cannot become Krishna consciousness after many, many births.
ஒருத்தரால உடனடியாக ஒரு வினாடியில் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட முடியும், வேறொருத்தரால பல பல பிறவிகளுக்கு அப்புறம் கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாது. அதனால இது சார்ந்து இருக்கக்கூடியது.
If you have got sufficient intelligence, you can accept it immediately.
போதுமான புத்தி உங்களுக்கு இருக்குன்னா உடனடியாக நீங்க ஏற்றுக்கொள்ளலாம்.
If there is less intelligence, then it will take time.
புத்தி குறைவா இருக்குன்னா அதுக்கான காலம் எடுக்கத்தான் செய்யும்.
You cannot say that it will be possible after so many years. That cannot be said. It is relative.
இத்தனை வருஷம் கழிச்சு இது முடிஞ்சிருங்க, இது சாத்தியமாகும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம்.
Everything is relative. For a human being, from year to year, one step. And for a small microbe, it is 10 miles.
ஒரு மனிதனுக்கு இங்கிருந்து இங்க ஒரு அடி தூரம் தான், ஆனா அதே ஒரு சின்ன ஒரு நுண்ணு இருக்கு, அது 10 miles இங்கிருந்து இங்க வரணும்னா.
So everything is relative. This world is relative world.
அதனால எல்லாமே இது சார்ந்து இருக்கு, இந்த உலகமே சார்ந்த உலகம்.
There is no such formula that one can be Krishna conscious after so many years. No, there is no such formula.
இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துடலாம் அப்படின்ற சூத்திரம் எல்லாம் எதுவும் கிடையாது.
One cannot become Krishna conscious even millions after birth, and one can become within seconds Krishna conscious.
பல லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாம போகலாம். ஒரு வினாடியில கூட ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுக்கு வரலாம்.
பட் ஆன் தி ஆவரேஜ் within this life we can become perfect in Krishna consciousness if you take it serious.
ஆன தீவிரமா எடுத்துட்டீங்கன்னா சராசரியா இந்த வாழ்க்கையிலேயே கிருஷ்ண உணர்வுல நீங்க பக்குவத்தை அடையலாம்.
Especially you are young boys, we expect at least we live for 50 years more. So that is sufficient time. Sufficient, more than sufficient.
குறிப்பா நீங்க எல்லாம் இளைஞர்களா இருக்கீங்க, நீங்க குறைஞ்சது இன்னொரு 50 வருஷம் வாழுவீங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால உங்களுக்கு போதுமான காலம் இருக்கு, தேவைக்கு அதிகமாவே இருக்கு.
ஐம்பது
வருஷத்துக்கு ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காருன்னா உறுதியா அவர் பக்குவத்தை அடைவர், அதுல சந்தேகமே இல்லை.
Simply if you chant this mantra, Hare Krishna, oh, there is no doubt about it.
இந்த ஹரே கிருஷ்ணா இந்த மந்திரத்தை உச்சரிச்சாலே போதும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
Whose choice is it? In other words, you said it takes an intelligent person to become Krishna conscious. But it's obvious that there are not so many intelligent people. Whose choice is it? In other words, if a person isn't intelligent, is it because he wants to enjoy it that makes him ignorant?
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, யாரு இதை தேர்ந்தெடுக்கிறாங்க? வேற விதத்துல சொல்லணும்னா, இப்போ கிருஷ்ண உணர்வை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் புத்திசாலியா இருக்கணும்னு சொன்னீங்க, ஆனா நிறைய பேர் புத்திசாலி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யாரு அதை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒருத்தர் புத்திசாலியா இல்லை, அவர் அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறார், அதனால அவர் அறியாமையில் இருக்காரா? ஆமா,
he has to wait until he
receives charge. Just like if somebody offers you $1 million, take it. If you do not know what is the value of $1 million, he will refuse it.
அது அவரா தேர்ந்தெடுக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்களுக்கு $1 million கொடுக்கிறாரு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருத்தருக்கு அந்த ஒரு மில்லியன் டாலரோட மதிப்பு என்னன்னு தெரியலன்னா அவர் அதை மறுக்கலாம் கூட.
A little intelligence.
அது குறைவான புத்தி.
So the choice is yours.
அதனால வாய்ப்பு உங்ககிட்ட தான் கொடுக்கப்படுது.
In all the case, the choice is yours.
எல்லா விஷயத்திலுமே நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க.
If you know the value, instantly accept it. If you do not know the value, then it will take time.
உங்களுக்கு மதிப்பு தெரிஞ்சதுன்னா உடனடியாக ஏற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு மதிப்பு தெரியலன்னா அதுக்கான காலம் எடுக்க தான் செய்யும்.
But after all, the choice is depending on you to accept it or not accept.
ஆனால் தேர்ந்தெடுக்கிறதா தேர்ந்தெடுக்க வேண்டாமான்ற வாய்ப்பு உங்களுக்கு கையில தான் கொடுக்கப்படுது. நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க.
கிருஷ்ணா also says in the Bhagavad Gita, after instructing him, he inquires whether your illusion is now over. What do you decide to do now?
Bhagavad Gita la Krishna kuda solrar அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய மோகம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சா, இப்ப நீ என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கன்னு கேக்குறார்.
He said, yes, my illusion is over, I will act. What do you say? That's
all. அவன் சொன்னா, ஆமா என்னுடைய மோகம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நான் செயல்படுறேன் அப்படின்னா அவ்வளவுதான்.
The choice is mine.
நான் தான் அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறேன்.
I know so many people, young people, that like when they see us chant or when they see us chanting on the street, I can see in their eyes that they really want to chant also, but something is stopping them.
எனக்கு தெரியும் பல பேர் இளைஞர்கள் எல்லாம் நம்ம வீதியில போய் பாடும்போது அவர்களுடைய கண்கள்ல தெரியுது அவர்களும் கூட உண்மையிலேயே அதை பாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்து நிறுத்தது.
That is Maya.
அது மாயை.
Maya is there. Therefore Krishna says the Maya is very strong. But if you capture Krishna very more strongly, then Maya cannot do anything.
Maya இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் மாயா ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு. ஆனா நீங்க கிருஷ்ணரை இன்னும் பலமா பிடிச்சிட்டீங்கன்னா மாயாவால ஒன்னும் செய்ய முடியாது.
If something is opposing your chanting, then you'll have to chant more loudly. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare. So you defeat Maya.
நீங்க பாடுறத ஏதாவது தடுத்து நிறுத்துது அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா நீங்க இன்னும் நல்ல சத்தமா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நீங்க இன்னும் சத்தமா பாடுங்க, நீங்க மாயைய தோற்கடிக்கலாம்.
The medicine is the same. At least I do so when I am in some danger. I chant Hare Krishna loudly. Hare Krishna, Hare Krishna, Hare Ram, Hare Ram, Ram Ram.
மருந்து ஒன்னேதான். குறைஞ்சது எனக்கு எப்பெல்லாம் ஏதாவது அபாயம் வருதோ நான் அதை செய்யறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே
அவ்வளவுதான். ஜஹன் அமி ஒனாம் கை ஹி சேட் ஆஸ் சூன் ஆஸ் ஐ சாண்ட் திஸ் ஹரே கிருஷ்ணா ஐ பிகம் இமிடியட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டேஞ்சர்ஸ்.
பக்தி வினோத் தாக்கூரோட ஒரு பாடல் இருக்கு, ஜாய் சக்கால் பிபால் பக்தி வினோத் போய் ஜகான் ஓ நாம் காய். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஹரே கிருஷ்ணா பாடின உடனே உடனடியாக எல்லா அபாயத்திலிருந்து நான்
விடுபட்டுறேன்.
அதனால வழி இருக்கு, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு புத்திசாலித்தனம் தேவை இருக்கு.
So my request to you all boys that you try to understand, and you understand or not understand, it is a standard method.
அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்க புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளனாலும் சரி இதுதான் சரியான வழிமுறை.
Try to induce people to chant Hare Krishna.
மக்களை ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றதுக்கு ஊக்கப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, உண்மையான விஷயம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் உண்மை.
So such a simple method and such sublime gain. So why one should do this? There is no loss, but the gain is very great.
எவ்வளோ ஒரு எளிமையான வழிமுறை, மிக உயர்ந்த லாபம் இருக்கு. ஏன் இந்த அருமையான வாய்ப்பை ஒருத்தரை தவற விடணும்? இதில் இழப்பு எதுவும் கிடையாது, ஆனால் கிடைக்கூடிய லாபம் ரொம்ப பெரியதாக
இருக்கேன்.
ஏன் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடணும்?
Let us meet an experiment. Chanting, and those who are making, those are chanting, they are being convinced, they are being advanced, they are realizing, otherwise they are not wasting time. Here is a boy, he is postgraduate, he is teacher, so he is not a fool. So why is sticking? Unless he is feeling that yes, I am advanced.
இந்த ஹரே கிருஷ்ணா பாடுறத நம்ம செய்து பார்க்கலாமே. யாரெல்லாம் அதை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜபம் பண்ணுறாங்களோ, அவர்கள் இதை நம்புகிறாங்க, அவர்கள் முன்னேற்றம் அடைகிறாங்க, அவர்கள் அதை உணர்கிறாங்க. அவர்கள் நேரத்தை வீணடிச்சிட்ருக்கல. இங்கே ஒரு இளைஞர் இருக்கார், இவர் மேற்படிப்பு படித்தவர், அவர் ஆசிரியர், அவர் முட்டாள் அல்ல, ஆனால் அவர் இதை வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கார். அப்படின்னா அவர் ஆமாம், நான் முன்னேற்றம் அடைகிறேன்றதை உணரலன்னா ஏன் அவர் அதை செய்யணும்?
So anyone who will take to it, he will understand. Yes, he is advanced. It may take little more time or quickly, that doesn't matter. But we feel it.
அதனால் யார் ஒருத்தர் இதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவரால் புரிந்து கொள்ள முடியும், ஆமாம் நான் முன்னேற்றம் அடைகிறேன். அது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலாம் அல்லது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் அதை உணர முடியும்.
பிரத்யக்ஷம் அவகமம் தர்மம். Just like you are suffering, you are hungry, nutritious foodstuff is given to you, when you eat, you understand, yes, I am getting strength, my hunger is being satisfied. This is also like that.
Pratyaksha vagamam dharmyam. பசியினால் நீங்கள் துன்பப்பட்டுருக்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அதை நீங்கள் சாப்பிடும்போது, ஆமாம் இப்போ எனக்கு பலம் கிடைச்சிட்ருக்கு, என்னுடைய பசி தீர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. இதுவும் அதே மாதிரி தான்.
If you take to chanting, you'll feel, yes, I'm getting strength. My misgivings have been moved in this way. Go on.
இந்த ஜபம் பண்ற வழிமுறையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்களா உணர்வீங்க, ஆமா எனக்கு பலம் கிடைச்சிட்டு இருக்கு, என்னுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த விதத்துல நீங்க தொடர்ந்து அதை செய்துட்டே இருந்தீங்கன்னா பக்குவமான நிலை வரும்.
It may take little more time or it may come quickly. That depends on my relative endeavor.
அது உடனடியா வரலாம் அல்லது கொஞ்சம் காலதாமதமாகலாம், அது என்னுடைய முயற்சியை சார்ந்ததா இருக்கு. ஆனால் அது வரும், உறுதியா வரும்.
And with this faith and conviction and understanding, you make progress everything.
அந்த நம்பிக்கையோடவும் புரிதலோடவும் நீங்க முன்னேற்றம் அடைஞ்சீங்கன்னா எல்லாமே சரியா போகும்.
But don't be misled that there is no problem of life, we are very happy. Eating, sleeping, nothing. This is animal life.
ஆனா தவறான வழி நடத்தப்படாதீங்க. அதாவது வாழ்க்கையில பிரச்சனைகளே எதுவும் கிடையாது, நம்ம சந்தோஷமா இருக்கோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் செய்யறோம், இது மிருகத்தனமான வாழ்க்கை.
There is so many great problem. Very great problem. This birth, death, old age, disease. Once manifested, again, non-manifested, again, non-manifested. this body is manifested, down, it will be finished. Again, I will have to take shelter of a mother, whom, by such a process, maybe human being or other than human being, then another body manifesting, then again finished, then again manifesting.
நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம், பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி திரும்ப திரும்ப வருது. பூத்வா பூத்வா பிரளயத்தை, ஒரு முறை தோற்றம் அளிக்குது, மறுபடியும் அது அழிந்து போகுது, மறுபடியும் தோற்றம் அளிக்குது, மறுபடியும் அழிந்து போகுது. இந்த உடல் தோற்றம் அளிக்குது, அது வந்து முடிஞ்சு போக போகுது, மறுபடியும் வேறொரு தாயோட கர்ப்பத்துக்குள்ளே அடைக்கலம் பெறணும், இந்த வழிமுறையை கடந்து போகணும், அது மறுபடியும் மனித உணவு பிறக்கலாம் அல்லது மனித உடல் இல்லாமல் போகலாம், மறுபடியும் வேறொரு உடல் தோற்றம் அளிக்கும், மறுபடியும் முடிஞ்சு போயிடும், மறுபடியும் தோற்றம் வரும். இது ரொம்ப தொந்தரவுள்ள ஒரு வேலை, ஏன் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இவ்வளவு தொந்தரவோடு?
This body is changing. Just remember your childhood. Oh, how much troublesome life we have undergone in our... At least I can remember. Everyone can remember. So, stop this problem.
Bhutva bhutva praliyate. The udal maarikitte irukku. உங்கள் குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஓ, எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம கடந்து போயிருக்கோம். குறைஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாருமே அதை ஞாபகப்படுத்திக்க முடியும். அதனால் இந்த பிரச்சனைகளை நிறுத்துங்க.
ஜத்கத்தியான நிவர்த்தந்தி தத்தாம பரம். அண்ட் வாட் இஸ் தி டிஃபிகல்டி? யூ டூ யுவர் ஓன் வார்க் அண்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா.
எத்கத்வா ந நிவர்த்தந்தை தத்தாம பரமம் மம. இதில் என்ன சிரமம் இருக்கு? உங்கள் வேலையை பாருங்கள், அதே சமயம் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க.
யூ டோன்ட் சே தட் யூ ஸ்டாப் யுவர் பிஸ்னஸ், ஸ்டாப் யுவர் ஆக்குபேஷன், யூ ரிமைன்.
உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்துங்க, உங்கள் தொழிலை நிறுத்துங்க நம்ம சொல்லலை, நீங்கள் அதை செய்துட்டே இருங்க.
இட்ஸ் லைக் ஹி இஸ் டீச்சர், ஆல் லைக் ஹி இஸ் டீச்சர், ஹி இஸ் ஜுவலர், ரிமைன் ஜுவலர். He's something, he's something. That doesn't matter. But be Krishna conscious. Chant Hare Krishna. Think of Krishna.
இவர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார், இவர் வந்து ஒரு நகை வியாபாரம் பண்ணுறவராக இருக்கார். நீங்கள் அப்படியே நகைக்காரராகவே, நகை வியாபாரம் பண்ணுறவராகவே இருங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வில் இருங்க, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, கிருஷ்ணரை பற்றி நினைங்க.
டே கிருஷ்ண பிரசாதம். Everything is there and be happy. That is all. Propaganda. You learn yourself and preach this card, people will be happy. Simple method.
Krishna prasadam saapidunga. Ellame irukku. Sandoshama irunga. Adha nammude pracharam. Ungalku neengala kattrukollunga. Makkalukkum idha pracharam pannunga. Makkal romba sandosha paduvaanga. Idhu romba elimiyana valimurai.